விவிலிய தேடல் மினா நாணய ஊமை பகுதி 7.
மத்தேயு நற்செய்தியில் நாம் வாசிக்கும் தாலந்து ஓமையையும் லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள மினா நாணய ஓமையையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தாலந்துகள் அல்லது திறமைகள் என்பதை இருவேறு கண்ணோட்டங்களில் நம்மால் பார்க்க முடியும். இந்த இரு கண்ணோட்டங்களில் நமது தேடலை அடுத்த வாரம் தொடர்வோம் என்று சென்ற வார தேடலை நாம் நிறைவு செய்தோம். இன்று தொடர்கின்றோம். எனது அருமை அன்புள்ளங்களை, ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டுள்ள திறமையை குறிக்க ஆங்கிலத்தில் நாம் டேலண்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். இந்த வார்த்தை தாலந்து உவமையிலிருந்து பிறந்தது என்பது தெளிவான உண்மை. நம்மிடம் வழங்கப்பட்டுள்ள தாலந்துகளை, அதாவது திறமைகளை குறித்து இன்றைய நம் தேடலில் சிந்திப்போம். மத்தேயு நற்செய்தி 25 பிரிவில் நாம் வாசிக்கும் தாலந்து உவமையில் மூவரிடம் தாலந்துகள் தரப்படுகின்றன. ஒருவருக்கு 5, மற்றொருவருக்கு 2, மூன்றாம் ஆளுக்கு 1 என்று அவரவர் திறமைகளுக்கு ஏற்ப பிரித்து தரப்படுகின்றன. லூக்கா நற்செய்தியிலோ 10 பேருக்கு பொதுவாக வழங்கப்பட்ட 10 மினா நாணயங்களை அவர்கள் ஆளுக்கொரு நாணயமாக பிரித்து கொண்டனர். அன்பு இதயங்களே, ஒவ்வொருவருக்கும் சமமான திறமைகள் வாய்ப்புகள் வழங்கப்படுவதை லூக்கா நற்செய்தியில் கேட்கும்போது நம் மனதுக்கு திருப்தியாக உள்ளது. ஆனால் இது நடைமுறை வாழ்வில் சாத்தியமா? இது நாம் காணும் யதார்த்தம் அல்ல என்று நம் மனம் சொல்கின்றது. வாழ்வில் நாம் அடிக்கடி சந்திக்கும் அந்த யதார்த்தத்தை மத்தேயு நற்செய்தி சொல்வது போல் தெரிகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, ஒரே குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர்கள் மத்தியில் பல வகையான திறமைகள் வெவ்வேறு அளவில் உள்ளன. நம்மில் பலர் மற்றவர்களிடம் இருக்கும் திறமைகளை, அவர்கள் பெறும் கூடுதலான வாய்ப்புகளை எண்ணி எண்ணி மனம் வெந்து வாழ்கின்றோம். நம்மிடம் உள்ள திறமைகளை விட அடுத்தவர்களிடம் அதிகமாக உள்ள திறமைகளே நமது கண்ணையும் கருத்தையும் நிறைக்கின்றன. இந்த கண்ணோட்டத்தில் காணும்போது மத்தேயு நற்செய்தி சொல்லும் தாலந்து உவமை உலக யதார்த்தத்தை சித்தரிப்பது போல் தெரிகின்றது. ஆனால் அன்புள்ளங்களே, இன்னும் சிறிது ஆழமாக சிந்தித்தால் லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது உண்மை என்பதை உணர முடியும். அதாவது அனைவருக்கும் திறமைகள் சமமாக பிரித்து தரப்பட்டுள்ளன என்பதும் உண்மை என்பதை நாம் உணர முடியும். இது எப்படி சாத்தியம் என்று நம்மில் சிலர் சிந்திக்கலாம். அன்பு இதயங்களே, திறமைகள் என்ற சொல்லை அறிவுத்திறமை, கலைத்திறமை, விளையாட்டுத் திறமை என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பார்க்காமல் திறமை என்பதை ஒரு பரந்துபட்ட கோணத்தில் பார்த்தால் நம் அனைவருக்குமே பல வகை திறமைகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.
கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது, கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது.
அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழலில் ஒவ்வொரு வகையில் திறமை பெற்றவர்கள் என்பதை எடுத்துச் சொல்ல நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு கதையை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். இலக்கியங்களை கரைத்து குடித்திருந்த ஓர் அறிவியல் மேதை ஒரு நாள் படகிலேறி ஆற்றைக் கடந்து கொண்டிருந்தார். அவர் திடீரென படகோட்டியிடம், உனக்கு கம்பராமாயணம் தெரியுமா என்று கேட்டார். படகோட்டி, தெரியாது ஐயா என்று கூறினார். சே, உன்னுடைய வாழ்வில் பாதியை நீ இழந்து விட்டாயே என்று அறிவாளி வருத்தப்பட்டார். ஆற்றில் சிறிது தூரம் சென்றபின் மீண்டும் அந்த மேதை படகோட்டியிடம், சரி, உனக்கு ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லத் தெரியுமா என்று கேட்டார். படகோட்டி மீண்டும் தலை குனிந்தபடியே, தெரியாது ஐயா என்று முணுமுணுத்தார். அறிவாளி அவரிடம், உன் வாழ்வின் பெரும்பகுதியை நீ இழந்து விட்டாய் என்று வருத்தப்பட்டார். அவ்வேளையில் படகு நடு ஆற்றில் ஒரு சுழலில் சிக்கியது. அப்போது படகோட்டி அறிவாளியிடம், ஐயா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்க அறிவாளி, தெரியாது என்று சொன்னார். அப்படியானால் நீங்கள் இப்போது உங்கள் முழு வாழ்வையும் இழந்துவிட்டீர்கள் என்று படகோட்டி அவரிடம் சொல்லிவிட்டு தண்ணீரில் குதித்து நீந்திச் சென்றார் என்று கதை முடிகின்றது. அன்புள்ளங்களே, ஒருவேளை அந்த படகோட்டி அந்த அறிவாளியையும் தன் முதுகில் சுமந்தபடி நீந்திச் சென்று அவரையும் காப்பாற்றியிருப்பார் என்பது என்னுடைய கதையின் முடிவு. அன்பு நெஞ்சங்களே, திறமைகள் பலவகை. வெளிப்படையாக பலரையும் பிரமிக்க வைக்கும் வண்ணம் காட்டப்படும் திறமைகளையே நாம் பெரும்பாலும் திறமைகள் என்று முத்திரை குத்துகின்றோம். பலரின் கவனத்தையும் பாராட்டையும் ஒருவர் பெறும்போது அவரை திறமை மிக்கவர் என்று சான்றிதழ் வழங்குகின்றோம். ஆனால் அந்த திறமையை வளர்க்க அவர் மேற்கொண்ட முயற்சிகளை பெரும்பாலான நேரங்களில் நாம் எண்ணி பார்ப்பதில்லை. புகழ்பெற்ற பேராசிரியர் லியோ புஸ்காலியா அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான கூற்று இப்போது என் நினைவுக்கு வருகின்றது.
உன்னுடைய தாலந்து இறைவன் உனக்கு தரும் பரிசு. அதைக் கொண்டு நீ என்ன செய்கின்றாய் என்பது நீ இறைவனுக்கு தரும் பரிசு.
அன்பு நெஞ்சங்களே, ஒருவர் திறமை மிக்கவர் என்று நாம் சொல்லும்போது இறைவன் அவருக்கு அந்த திறமையை ஒரு முழுமையான பரிசாக பிறப்பிலேயே வழங்கிவிட்டார் என்ற பாணியில் சிந்திப்பது ஆபத்து. இறைவன் நமக்கு தருவதெல்லாம் ஆரம்பங்கள் மட்டுமே. இதோ ஓர் உவமை இந்த உண்மையை சித்தரிக்கின்றது.
உலகமென்ற சந்தையில் மிக உயர்ந்த உன்னதமான பொருட்களை வாங்க அங்கு வந்தார் ஒரு இளம்பெண். அச்சந்தையில் இறைவனின் பழக்கடை என்ற விளம்பர பலகையை கண்டதும் அவருக்கு அளவு கடந்த ஆனந்தம். தான் விரும்பும் தலைசிறந்த பழங்கள் அக்கடையில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் உள்ளே சென்றார். அங்கு அவர் கடவுளிடம், இறைவா, எனக்கு தலைசிறந்த ஆப்பிள், மிகச் சுவையான ஆரஞ்சு, ஒப்பற்ற மாம்பழம் எல்லாம் வேண்டும் என்று தன் பட்டியலை கூறினார். கடவுள் அவரிடம் ஒரு சிறிய பொட்டலத்தை மடித்துக் கொடுத்தார். தான் சொன்னதை இறைவன் புரிந்து கொள்ளவில்லையோ என்ற சந்தேகத்துடன் அப்பெண் கடவுளை பார்த்தார். கடவுள் அப்பெண்ணிடம், நீங்கள் எதிர்பார்க்கும் பழங்கள் இங்கு இல்லை, என்னிடம் உள்ளதெல்லாம் விதைகளே என்று கூறினார்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நம் வாழ்வில் தருவதெல்லாம் விதைகளே, ஆரம்பங்களே. அந்த விதைகளை கனிதரும் வகையில் வளர்ப்பதும் கருவிலேயே வாடிப்போகச் செய்வதும் நம்முடைய பொறுப்பு. எனது அருமை அன்புள்ளங்களே, வாழ்வில் நம்மை வந்து அடையும் ஒவ்வொரு பொறுப்பிற்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லித் தருகின்றது நாம் சிந்தித்து வரும் மினா நாணய உவமை. கணக்கை பற்றி பேசும்போது நாம் தமிழில் பயன்படுத்தும் கணக்கு வழக்கு என்ற சொற்றொடர் நினைவுக்கு வருகின்றது. நமது வரவு செலவு கணக்கு சரியாக இருந்தால் அங்கு வழக்கு தேவையில்லை. எப்போது கணக்கு சரிவர அமையாமல் இருக்கின்றதோ அங்கு கணக்கை விட வழக்கு அதிகமாகிவிடும், இல்லையா? மினா நாணய உவமையில் நாம் சந்திக்கும் அந்த மூன்றாவது பணியாளர் தன் கணக்கை ஒப்படைக்க வந்ததும் அங்கு கணக்கிற்கு பதிலாக வழக்கே நடைபெறுகின்றது. நாணயங்களை பெற்ற பணியாளர்கள் கணக்கு கொடுக்க வரும்போது அவர்கள் சொல்லும் கூற்றுக்கள் நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றன. கொடுக்கப்பட்ட நாணயத்தை 10 மடங்காகவும் 5 மடங்காகவும் பெருக்கியவர்கள் தங்களுக்கு தரப்பட்ட கொடைகளை பற்றி பேசுகின்றனர். அந்த கொடைகளை பலுகச் செய்ததால் தங்களுக்கு உண்டான மகிழ்வை பற்றி பேசுகின்றனர். மூன்றாவதாக வந்த பணியாளர் என்ன செய்தார்? தனக்கு அளிக்கப்பட்ட கொடையை பற்றி அவர் பேசவில்லை, மாறாக அந்த கொடையை தந்தவரை பற்றி குறை கூறுகின்றார்.
வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கின்றேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கின்றவர், நீர் விதைக்காததை அறுக்கின்றவர் என்றார்
என்று நாம் லூக்கா நற்செய்தி 19 வாசிக்கின்றோம். மூன்றாவது பணியாள் தான் செய்ய தவறிய கடமையை மறைப்பதற்காக தன் தலைவரை குற்றம் சொல்லி தப்பிக்க நினைத்தார். ஆனால் நடந்தது என்ன? அவர் சொன்ன சொற்களைக் கொண்டே அந்த தலைவர் அவருக்கு தீர்ப்பு வழங்குகின்றார்.
உயர்குடிமகன் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய்ச்சொல்லைக் கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகின்றேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கின்றவன், விதைக்காததை அறுக்கின்றவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த தீர்ப்பை தொடர்ந்து அங்கு நடந்ததாக இயேசு விவரிக்கும் ஒரு நிகழ்வு நமது சிந்தனைகளுக்கு சவாலாக அமைகின்றது. நம்முடைய சிந்தனைக்கு சவால் விடுக்கும் இந்த நிகழ்வையும், குறிப்பாக உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அந்த உயர்குடிமகன் சொன்ன புதிரான வார்த்தைகளில் பொதிந்துள்ள பொருளையும் நமது அடுத்த தேடலில் சிந்திப்போம்.
இறைவனின்
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.